காரியங்களை மூடி ஜபிப்போம். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, இன்றைக்கு சபைக்கு நீர் அழைத்து வந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றியை செலுத்துகிறேன். தகப்பனே, உங்களுடைய பொக்கிஷமான வார்த்தைகளை தியானிக்கிற இந்த வேலையில் அசப்பா, உங்களோடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உள்ளவன் அடற்றும். உங்களோடைய பொக்கிஷ வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களில் அமர கர்த்தர் கிருபை செய்ய. தகப்பனே, உங்களோடைய வார்த்தைகளை நான் எடுத்துரைக்க தயவை தாங்கப்பா. உங்களோட இரத்த கோட்டைக்குள்ளா என்னை மூடி மறைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் சாம் உங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மா, உங்களை கர்த்தரின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி அம்மாவை வரவேற்போம். இன்றைக்கு சபையில் உங்களை பார்த்ததில் மிகவும் எங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கு நாம் வேதங்களை தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்திற்கு நிகராக நம்மளுடைய வேத பகுதிகளை நாம் திருப்பப் போகிறோம். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் மையமாய் வைத்து இன்றைக்கு செய்தியை நாம் பார்ப்போம். We're going to turn our Bibles to the book of Daniel, chapter 1, and we're going to center on verse 4. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, மேக் ஷோர் தே ஆர் வெல் வர்ஸ்ட் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் லேர்னிங் ஆர் கிஃப்டட் வித் நாலேஜ் அண்ட் குட் ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன சொல்லுகிறார், ஒரு ராஜா தமக்கு கீழாக வேலை செய்கிற தலை அதிகாரிக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற ஒரு வசனம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற அந்த ராஜா பாபிலோனிய ராஜா, அவருடைய பேர் நபுக்கநசீர். அவர் தன்னுடைய அதிகாரிகளின் தலைவனாக இருக்கிற ஒருவனிடத்தில் பார்த்தவன் சொல்கிறான், தேறினவர்களும் சகல ஞானத்திலும் கல்வி நிபுணர்களும் அறிவில் சிறந்தவர்களும் நீங்கள் தேர்ந்தெடுங்க என்று அந்த ராஜா தன்னுடைய கீழ் வேலை செய்கிற ஒருவனிடத்தில் கூறுகிற ஒரு வசனம். இந்த வசனம் தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது சாப்டர் 1 வெர்சஸ் 4வது வசனத்தில் எழுதியிருக்கிற ஒரு வசனம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த ராஜா தனக்கு கீழாக வேலை பண்ணுகின்ற தலைமை அதிகாரியிடத்தில் சில கண்டிஷன்களை அவர் வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் இப்பொழுது நான் இஸ்ரேல் தேசத்தை நான் படையெடுத்து அந்த போரில் நான் வெற்றி பெற்று அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம் அடிமைகளாய் நான் பாபிலோன தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த ராஜா அறிந்து, இதுதான் தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்தை முதலில் படிக்கும் பொழுது இந்த காரியங்கள் தான் நடைபெறும். அந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், நான் அனுபவித்ததன் நிமித்தமாக ஜூடாவின் ராஜா இந்த போரில் தோல்வியடைந்து சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனியருக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வசனம். அப்பொழுது அந்த ராஜா சொல்கிறாரு, பிடித்து வந்த மக்களிடத்துல எல்லாம் நீ எனக்கு ஒரு வேலையை செய்ய, தலைமையாக இருக்கிற அதிகாரியே என்று சொல்லி அவங்களிடத்தில் அவர் சொல்கிறார், தேறினவர்களும் சகல ஞானத்திலும் கல்வியில் நிபுணர்களும் அறிவில் சிறந்தவர்களையும் நீ தேர்ந்தெடு என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் அதில் எழுதியிருக்க தோஸ் கிஃப்டட் வித் நாலேஜ் என்று. நமக்கு இந்த கதை நன்றாக தெரியும். அந்த தலைமை அதிகாரி இந்த இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக போகிறார். அங்கே இருக்கிற சிலரை எல்லாம் அழைத்து வருகிறார். அதில் அழைத்து வந்தவர்கள் 4 பேர், ஷாட்ராக், மேஷாக், அபேட்நேயோ, தானியேல். இந்த 4 பேரை அவங்க வந்து அழைத்து வருகிறார்கள். நீங்கள் தானியேல் புத்தகத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த அறிவில் சிறந்தவர்கள், கிஃப்டட் வித் நாலேஜ், இந்த 4 மனிதர்களிடத்தில் சில காரியங்கள் நடைபெறுகிறது தானியேல் புத்தகத்தில். அதில் 3வது அதிகாரத்தில் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு கதை, ஒரு சிறு பிள்ளை கூட சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொள்கிற ஒரு கதை. அந்த கதையில் பார்த்தீர்கள் என்றால், இதே ராஜா நபுக்கநசீர் ஒரு பொற்சிலையை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த பொற்சிலையை ஏற்படுத்தி அவர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்ன கட்டளையை பிறப்பிக்கிறார் என்றால், என் தேசத்தில் இருக்கிற யாரும் யாரையும் வணங்கக்கூடாது, எந்த தெய்வத்தும் வணங்கக்கூடாது, என்னை மட்டும் இந்த சிறையின் மூலியமாக, இந்த சிலையின் மூலியமாக வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை அந்த ராஜா பிறப்பிக்கிறார். அப்பொழுது நமக்கு நன்றாய் தெரியும், ஷாட்ராக், மேஷாக், அபேட்நேகோ அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத காரணத்தினால அவர்களை எடுத்து தீச்சுளையில் அவர்களை போடுகிறார்கள். அந்த தீச்சுளையில் போடும் பொழுது அந்த ராஜாவை பார்க்கிறார், நான் தீச்சுளையில் 3 பேரை தானே போட்டேன், அதில் 4 பேர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி வெளியே அந்த 3 பேர் வரும் பொழுது அவர்கள் ராஜாவை பார்த்து சொல்கிறார், எங்களுடைய தெய்வம் ஒரு தூதனை அனுப்பி எங்களை தப்பு வைத்தார் என்ற சொன்ன ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போலவே 6வது அதிகாரத்தில் தானியேலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொள்கிறார். நீங்கள் பார்த்தீர்கென்றால் சில 120 சாட்ராப்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கோம். அவர்கள் மத்தியில் அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் மூவரை தலைமையில் போடுகிறார்கள். அந்த மூவரில் ஒருவர் தானியேல். கூட இருப்பவர்கள் தானியேலை பார்த்து பொறாமைப்பட்டு இந்த மனிதனை எப்படியாவது நாம் வீழ்த்து விட வேண்டும் என்று காரணத்திற்காக தேடி வருகிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கும் தானியேல் இடத்துல எந்த குறையுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா. They were not able to find any fault with Daniel in the book of chapter 6 says. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார், இந்த மனிதனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் வணங்குகிற தேவனை குறித்த காரியத்தை வைத்து தான் இந்த மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று ராஜா இடத்துல போகிறார்கள். ராஜா கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு கட்டளையை பிறப்புங்க, அடுத்த பத்து நாளுக்கு யாரும் யாரையும் வணங்கக்கூடாது, உங்களை தான் தெய்வமாய் வணங்க வேண்டும். அந்த சவுண்ட்ஸ் ஆஃப் த ட்ரம்பட்ஸ் கேட்கும் பொழுது என்று சொல்கிறார். அப்பொழுது 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தானியேல் என்ன செய்கிறார், ஜன்னல்களை திறந்து வைத்து ஒரு நாளுக்கு 3 எல்லாரும் பார்க்கிறபடி அவர் கர்த்தரை வணங்குகிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்தவுடன் ராஜா பிறப்பிட்ட கட்டளை நிமித்தமாக அவரை ஒரு சிங்க கெபியக்குள் போடுகிறார்கள். அந்த சிங்க கெபியிலிருந்து அந்த மனிதன் அடுத்த நாள் தப்பி வெளிவருகிறார். அப்பொழுது அந்த மனிதனும் இந்த ராஜா டேரியஸ் ராஜாவை பார்த்து சொல்கிறார், என்னுடைய தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை மூட வைத்து என்னை தப்பு வைத்தார் என்று சொன்ன ஒரு காரியம். இதுவரை நான் உங்களிடத்துல சொன்னது நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். நான் அதை பேக்ரவுண்டுக்காக தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு செய்தியை நாம் ஆரம்பித்த வசனமோ, ஒரு ராஜா ஞானமுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து என் ராஜ்யத்திற்கு கொண்டு வா என்று சொல்கிற ஒரு வார்த்தை. அதில் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த ராஜா சொல்கிறாரு, தோஸ் கிஃப்டட் வித் நாலேஜ். இந்த 4 பேரிடத்தில் இந்த விஸ்டம், இந்த ஞானம் கட்டாயமாக இருந்தது. அது இருந்தது நிமித்தமாக தான் அந்த தலைமை அதிகாரி இவர்களை தேர்ந்தெடுத்து வந்தார்கள். ஆனால் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இவர்களிடத்தில் ஒரு ஞானம் இருந்ததே, அந்த ஞானத்தின் தன்மைகள் என்ன? அந்த ஞானத்தின் தன்மைகளை தானே அந்த மனிதன் பார்த்து இவர்களிடத்தில் ஏதோ ஞானம் இருக்கு என்று அவர்களை அழைத்து வந்து ராஜாவிடத்தில் அவர் ஒப்படைத்தார். இந்த ஞானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் இப்பொழுது சொன்ன நிகழ்வுகள் 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் நான் சொன்ன நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த 4 மனிதர்களிடத்தில் ஒரு தன்மை இருந்தது. முதல் தன்மை என்னவென்றால், சாவு வரை கர்த்தருக்கு உண்மையாய் நின்றவர்கள், கர்த்தருக்கு பயமுள்ள ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதத்தில் 2 இடங்களில் நன்றாய் தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து பல வசனங்கள் உண்டு. The Bible is full of verses which talk about the fear of God. பட் டுடே இன்றைக்கு உங்களிடத்த ஒரு 2 அதிகாரங்களுக்கு உங்களுடைய மனதை நான் திருப்ப விரும்புகிறேன். ஏனெனில் தெளிவாக தெரிகிறது இந்த 4 வாலிபர்கள் அவர்களிடத்தில் இருந்த ஒரு தன்மை என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இந்த வசனங்கள் நான் சொன்னேன் அல்லவா, அதில் முதல் வசனம் ப்ராவம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். The book of Proverbs, chapter 9, verses 10. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, The fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. என்ன எழுதியிருக்கு நீதிமொழிகள் 9:10? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்திற்கு ஆர்வம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்ற ஒரு வசனம். இந்த வசனத்தை எழுதினவர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம், இந்த நீதிமொழி எழுதினவர் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். நன்றாய் அவருடைய கேரக்டரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு இருந்த ஒரு வித்தியாசம் என்னவென்றால், கர்த்தர் அந்த மனிதருக்கு ஞானத்தை தந்தார். யாருக்கும் இல்லாத ஞானத்தை கர்த்தர் அந்த மனிதருக்கு தந்தார் என்று நாம் உணர்வோம். அந்த மனிதன் கர்த்தர் தந்த ஞானத்தை வைத்து எழுதின ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதில் என்ன சொல்கிறார், த ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறார். அதை மட்டும் சொல்லவில்லை, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று அந்த மனிதன் சொல்கிறார். 2வது வசனம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், சங்கீதம் புத்தகம் 90வது அதிகாரம் 12வது வசனம். த புக் ஆஃப் சாம் சாப்டர் 90:12. இதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, டீச்சர்ஸ் டு நம்பர் ஆன் டேஸ் தட் வி மே கெயின் அ ஹார்ட் ஆஃப் விஸ்டம். எங்களுக்கு போதித்தருளும் எங்களுடைய நாட்கள் என்னும் அறிவை, ஞானத்தை எங்களுக்கு தாங்க என்ற ஒரு வசனம். இந்த சங்கீதம் 90 எழுதினவர் மோசை. மோசே யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள், நம் எல்லாரும் அறிந்தவர், கர்த்தருடன் முகமுகமாய் பேசின ஒரு மனிதன். அந்த மனிதன் கர்த்தர் அவனை ஆவியை வைத்து ஏவுனதால் அவர் ஒரு வசனத்தை எழுதுகிறார். சங்கீதம் புத்தகம் 90வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்னவென்று எழுதுகிறார், அவர் சொல்றாரு, எங்களுக்கு போதித்தருளும் எங்களுடைய நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. லார்ட் டீச்சர்ஸ் தட் வி வில் நம்பர் ஆர் டேஸ் தட் வி மே கெயின் அ ஹார்ட் ஆஃப் விசம், ஞானம் உள்ள இருதயங்கள் வரும்படிக்கு எங்களுக்கு நீங்கள் போதித்தருளுங்க என்று மோசே சங்கீதம் 90:12 எழுதியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த இரண்டு மனிதர்கள் சாலமன் சொன்னது ஞானத்தை குறித்து, ஞானம் என்பது என்ன, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன மனிதன், மோசே என்ன சொல்லுகிறார், ஞானத்தை தாங்கப்பா, எங்கள் நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்ட நாட்கள் என்று எங்களுக்கு புரிய வேண்டும், அப்படிப்பட்ட நாட்களை தாங்க என்று. இப்பொழுது தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் நாம் ஆரம்பித்தோம் அல்லவா, அதில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால், நெபுக்கட்நேசர் ராஜா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தில் தெளிந்த ஞானமுள்ளவர்களை நீ தேர்ந்தெடுத்து வா என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் போய் இந்த 4 வாலிபர்களை அவன் தேர்ந்தெடுத்து வருகிறான். அந்த 4 வாலிபர்களிடத்தில் இருந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று அதே தானியேல் அதிகாரத்தில் 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் நன்றாய் தெரிகிறது. என்ன ஞானம் இந்த இவர்களிடத்தில் இருந்தது, கர்த்தாவே நீங்கள் தான் தெய்வம், யார் வந்து என்ன சொன்னாலும், என் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் தான் தெய்வம் என்று நாங்கள் அறிகிற அந்த பயம் இந்த மனிதர்களிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. எதுவரை அவர்களுக்கு இருந்தது, அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார், எங்கள் நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்ட நாட்கள் கர்த்தாவே, இன்றைக்கு நான் நெபுக்கட்நேசருக்கு முன்பாக நான் வணங்கினால் அல்லது நெபுக்கட்நேசர் ஏற்படுத்திய பொற்சிலைக்கு முன்னால் நான் வணங்கினால் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும், ஆனால் இந்த வாழ்க்கை மட்டும் என் வாழ்க்கை அல்ல கர்த்தாவே, என் நாட்கள் இந்த உலகத்தில் எண்ணப்பட்டது என்று இந்த 4 வாலிபர்களும் நன்றாய் அறிந்தார்கள். அதனால் தான் ராஜாவிடத்தில் எழுந்து நின்று சொல்கிறார், ராஜா எங்கள் தகப்பன் எங்களை தப்ப வைப்பார், அவர் தப்ப வைக்க வல்லவர், அவர் தப்ப வைக்காமல் போனாலும் அவரே எங்கள் தெய்வம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலில் உங்களிடத்தில் நான் லேண்ட் பண்ணுகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 4 மனிதர்களிடத்தில் ஒரு ஞானம் இருந்தது. அந்த தலைமை வேலைக்காரன் கண்டுபிடித்து பார்த்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று உங்களுக்கும் எங்களுக்கும் தெளிவாய் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் எழுதியிருக்கு. என்ன ஞானம் இருந்தது இவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுத்துகிற பயம் உள்ள ஒரு ஞானமாயிருந்தது. அதுதானே சாங்கீதம் சொல்லுகிறது, The fear of the Lord is the beginning of wisdom என்று. ஹல்லேலூயா. இந்த மனிதர்கள் வாழ்க்கையில், இந்த ஞானம் உள்ள இந்த 4 வாலிபரின் வாழ்க்கையில், அதே 1வது அதிகாரத்தில் கர்த்தர் 2 காரியங்களை செய்கிறார். இஃப் யூ பே வெரி க்ளோஸ் அட்டென்ஷன் டு த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1 அண்ட் யூ ரீட் த்ரூ வாட் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1 சேஸ், அதில் கர்த்தர் சில காரியங்களை இவர்கள் வாழ்க்கையில் செய்கிறார். அதில் 2 மட்டும் நம்ம வேகத்தில் சீக்கிரமாக பார்த்து நம்ம போவோம். டேனியல் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம், இந்த வசனத்தில் சொல்லுகிறார், God gave these 4 young men unusual aptitude. என்னமா, சாமர்த்தியத்தை இந்த 4 பேருக்கு கர்த்தர் கொடுத்தாராம். For the understanding of every aspect of literature and wisdom. எல்லா ஞானத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு கர்த்தர் ஒரு சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. என்ன எழுதியிருக்கு, இந்த மனிதர்கள் கர்த்தரால் இவர்களுக்கு ஒரு விஷயம் தரப்படுகிறது. அது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, அன்யூஷுவல் ஆப்டிடியூட் என்று. அது மட்டுமல்ல, அதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தானியேல் அதிகாரம் 1:1 chapter 1:9 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, நவ் காட் ஹட் காஸ்ட் தி ஒஃபிஷியல்ஸ் டு ஷோ ஃபேவர் அண்ட் கம்பேஷன் டு டேனியல். என்னமா, தயவு கிடைக்கும்படி, இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி, தானியலுக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி அவர் செய்தாராம், கர்த்தர் செய்தாராம். ஹல்லேலூயா. இதில் நாம் பார்க்க வேண்டிய 2 காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருக்கு பயம் உள்ளவர்கள் ஒரு ஞானத்தை பெறுகிறார்கள். அந்த ஞானத்தை பெற்றவர்களிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். யார் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார், கர்த்தருக்கு பயமுள்ளவர்கள் வாழ்க்கையில். அந்த பயம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தனி ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தை சேர்த்து கர்த்தர் இந்த 4 மனிதர் வாழ்க்கையில் 2 காரியங்களை செய்தார். என்ன செய்தார், தயவும் இரக்கமும் மனிதனின் கண்களில் இந்த நாலு பேருக்கு கிடைத்தது. அது மட்டும் அல்ல, இவர்கள் நாலு பேருக்கு ஒரு வித்தியாசமான இந்த உலகக்குரிய ஞானத்தை கர்த்தர் தந்தாராம். ஹல்லேலூயா. நம்ம ப்ராவபிள் இப்போ நீதிமொழிகளில் 3:18 எழுதியிருக்கு, ஷீ இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப் என்று. அந்த ஷீ அப்படின்னு சொல்லுவது, த பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் விஸ்டம். இட் சேஸ் ஜீவனாக அந்த ஞானம் இருக்கிறதா, அந்த ஞானத்தை பற்றி கொள்கிறவர்கள் என்னவா அவர்கள் எல்லாம் பாக்கியவான்களாக இருப்பார்களாம். என்ன சொல்லுது நீதிமொழிகள் 3:18 ஞானத்தை பற்றி கொள்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்களாம். இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தானியேல் புத்தகத்தில் இந்த நான்கு வாலிபர்களின் வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால், அந்த நான்கு பேரின் வாழ்க்கைகளும் ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நாம் நன்றாய் அறிவோம், தானியேல் மிகுந்த ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். கர்த்தரோட ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்பொழுது நாம் இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து இந்த வாலிபர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது சில காரியங்கள் மிகவும் தெளிவாக தெரிகிறது. என்ன தெரிகிறது? இந்த நான்கு வாலிபரின் வாழ்க்கையில் முதலில் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் இருந்ததன் காரணமாக இவர்களுக்கு ஞானம் வந்தது. அதுதான் வேதம் சொல்கிறது, த பிகினிங் ஆஃப் விஸ்டம், த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்று. எப்படிப்பட்ட ஞானமாக இருந்தது என்றால், அந்த ஞானத்தை வைத்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எங்களுடைய நாட்கள் இந்த உலகத்தில் எண்ணப்பட்ட நாட்கள் என்று அவர்கள் அறிந்தார்கள். அப்படி அறிந்தது நிமித்தம் தான் ராஜாவுக்கு முன்பாய் தைரியமாய் நின்றார்கள். என்ன வந்தாலும், என் உயிரே போனாலும் எங்கள் தேவனை நாங்கள் வணங்காமல் விடமாட்டோம் என்று இவர்கள் தைரியமாக நின்றார்கள். இப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஒருவரின் வாழ்க்கையில் கர்த்தர் காரியம் செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? உலகக்குரிய ஞானத்தை கர்த்தர் தருகிறார். மனிதரின் கண்களை தயவும் இரக்கமும் அந்த மனிதருக்கு தருகிறார்கள். அந்த நான்கு பேர் செய்த அதிசயங்களை நாம் தானியேல் புத்தகத்தில் காண்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து நான் விளக்கி காண்பித்தேன். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் யூ. வாட் இஸ் த பாயிண்ட் ஐ எம் லேண்டிங் டு யூ? வேதத்தின் படி ஒரு ஞானம் இருக்கிறதா? அந்த ஞானம் நீங்கள் நினைக்கிற ஞானம் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு புத்தகத்தை படித்தோ வீரரிடத்தில் ஏதோ ஒரு கேட்டோ நாம் சம்பாதிக்கிற ஞானம் அல்ல. அந்த ஞானம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த வழி என்ன வழி என்றால், கர்த்தருக்கு நாம் பயந்திருக்க வேண்டுமாம். கர்த்தருக்கு பயந்திருப்பதற்குனா என்னங்க அர்த்தம்? கர்த்தருக்கு பயந்திருப்பது, நான் இந்த தப்பு செய்தார் அவர் என்னை அடித்து போடுவார், நான் இதை செய்தேனால் எனக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. நம்ம இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வாட் இஸ் திஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட்? இட் மீன்ஸ் கிவிங் காட் ஹானர். கர்த்தருடைய நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களில் கர்த்தருக்கு ஒரு முதலிடத்தை கொடுத்து அவரை நாம் கனப்படுத்துவது தான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற த ஃபியர் ஆஃப் த லார்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், இப்பொழுது உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். நீங்கள் அநேகர் கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள், உங்களில் அநேகர் கிறிஸ்தவர்களாய் பிறந்தீர்கள், உங்களுடைய குடும்பங்களில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தீர்கள், தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரை நாம் எல்லாரும் கர்த்தர்தான் தெய்வம் என்று நாம் அவரை தொழுது கொண்டு நாம் வருகிறோம். ஆனால் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்றால், இந்த கேள்விக்கு யாரும் என்னிடத்தில் பதிலை சொல்லாதீர்கள். நான் கேள்வி கேட்டேன் என்றால், எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவர்களாய் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுகிற நாளே வருகிற ஞானம். எத்தனை பேரால இன்றைக்கு சபையில் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் இந்த பரலோகத்தில் இந்த வருகிற இந்த ஞானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது என்று? நாம் வாழ்க்கையில் அநேக சாமர்த்தியங்களை நாம் பார்ப்போம். எப்படி ஒரு மனிதன் இடத்துல பேசுவது, எப்படி சொல்லி, எப்படி விஷயத்தை கறப்பது, எதை சொன்னால் பிறரிடத்துல தயவு கேட்கும் என்று அநேக இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு வகையான ஞானம் இருக்கிறதாம். அந்த ஞானம் இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு வரவே வராத அந்த ஞானம், அது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் அந்த ஞானம் வருமா? அந்த ஞானம் எப்போ வருமா? கர்த்தருக்கு நாம் பயப்படும் போடுது. ஆகையால் இன்றைக்கு சபையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் நீங்கள் கட்டாயமாக நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தாவே இந்த ஞானத்தை பெற்றவன் நான், இந்த ஞானத்தை பெற்றவள் நான் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒருவேளை உங்களில் சிலரால் அது சொல்ல முடியவில்லை என்றால், உங்களிடத்தில் நான் இரண்டாவது கேள்வியை வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து பெறுகிற ஞானம் பெறாமல் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இரண்டு தெய்வ மனிதர்கள், ஒருவன் சாலமன், ஞானத்தில் அவனை போல ஞானம் இல்லாதவர் யாருமே இல்லை. அவரை சாலமனைப் போல ஞானம் உள்ளவர் எவருமே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது. மோசை ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நின்று முகமுகமாய் பேசின நண்பனை போல் பழகின ஒருவர் அவர் எழுதியிருக்கார் சங்கீதத்தில், கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, என்னுடைய வாழ்நாள்களால் என்னப்பட்டது என்று என் இருதயம் அறிய வேண்டும் என்று அவன் கேட்டான். எத்தனை பேர் கர்த்தாவே என்னோட வாழ்நாள் எல்லாம் அளவு ஆய்ப்பட்டது தான் கர்த்தாவே, எனக்கு நன்றாய் தெரியும் இந்த உலகத்தில் என் வாழ்க்கையை முடிந்தவுடன் உங்களை நான் ஒரு நாள் வந்து சந்திப்பேன், நான் வாழ்கிற முறை இந்த உலகத்தை ப்ளீஸ் பண்ணுகிற முறை அல்ல, உங்களை நான் சந்தித்து நான் நித்திய ஜீவனை பெறுவதற்காக நான் வந்து நிற்பேனே, அப்போ நான் அதற்கு தகுதியுள்ளவனாயிருப்பேனா என்று நம் இருதயத்தில் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு இதை நீங்கள் குறித்து கட்டாயமாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு அதுக்கு ஆன்சர் செய்யணும். எனக்கு கர்த்தர் தந்த ஞானம் இருக்கிறதா? அந்த ஞானத்தை நான் சம்பாதிப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. ஐ ஹாவ் டு ஃபியர் த லார்ட். கர்த்தரை நான் அவருக்கு நான் பயந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஹல்லேலூயா. இரண்டாவதும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதில் இந்த தானியேல் புத்தகத்தில் ஒரு வினோதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. த சம்திங் எக்ஸ்ட்ராடினரி த டேக்ஸ் பிளேஸ் இந்த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நெபுக்கடனேசர் ராஜா யூதா தேசத்தை முற்றுகையிடுகிறான். அந்த போரில் அவன் வெற்றி பெறுகிறான். அந்த வெற்றியை வேதத்தில் எழுதியிருக்க அவன் சம்பாதித்த வெற்றி அல்லவாம், கர்த்தர் அனுபவத்தினால அவன் அந்த வெற்றியை சம்பாதிக்கிறான் என்று முதலாவது இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் டேனியல் 1 சொல்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தெளிவாக எழுதியிருக்கும் யூதா தேசத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சிறை பிடித்து பேபிலோனுக்கு கூட்டி போய் சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் பேபிலோனின் சிறைப்பட்ட மக்கள், இன் த சிட்டி ஆஃப் பேபிலோன் தி கேப்டிவ்ஸ் வேர் அ குரூப் ஆஃப் பீப்புள். அவர்கள் யார்? அவர்கள் சாதாரண மனிதர்களா? இஸ்ரேல தேசத்தை சார்ந்த மனிதர்கள், யூதா கோத்திரத்திலிருந்து வந்த மனிதர்கள். அந்த மனிதர்கள் கர்த்தர் ஓடிய வாக்கு தத்தங்கள் பெற்ற மனிதர்கள். தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். த பீப்புள் ஹூ பீன் கேப்சர்ட் பை த கிங் நெபுகட்நேசார் அண்ட் டேக்கன் டு பேபிலோன் ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். தே ஆர் ப்ராமிஸ்ட் பீப்புள், பீப்புள் ஹூ கேரி த ப்ராமிஸ் ஆஃப் காட், கர்த்தரோடைய வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள். ஆனால் பேபிலோனிய தேசத்திற்கு போய் பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஒரு வேறுபாடு நடக்கிறது. எத்தனையோ பேர் அகப்பட்டு கொண்டு எத்தனையோ பேர் கேப்டிவாக இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை பிரித்தெடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. யூ சீ த பாயிண்ட் ஐம் மேக்கிங். எல்லாரும் கர்த்தரோட பிள்ளைகள். எவ்ரிபடி ஆர் தி ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா. பட் அக்கார்டிங் டு டேனியல் சாப்டர் 1, வெரி கிளியர்லி த பைபிள் சேஸ் காட் மேக்ஸ் அ டிஸ்டிங்ஷன் ஃபார் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று ஒரு பார்த்தீங்க என்றால், அவர்கள் சிறைப்பட்டு பேபிலோனில் வாழ்கிறார்கள். இன்னொரு கூட்டம் பார்த்தீர்கள் என்றால், சிறைப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அரண்மனையில் ராஜா தருகிற சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் பார்த்தீங்க என்றால், இந்த இரண்டு கூட்ட மனிதர்களுக்கு வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் ஹூ ஆர் கேப்சர்ட் அஸ் கேப்டிவ்ஸ் பட் தோஸ் ஹூ ஆர் கேப்டிவ்ஸ் பட் ஹேட் த ஃபேவர் ஆஃப் த லார்ட்? இவர்கள் இரண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். What is the difference between these two group of people? இவ்வளோ நேரம் நான் அதை தான் சொல்லி கொண்டிருந்தேன். What is the difference between these two groups of people? Sister? பயந்தவர்கள். The group of people, எந்த கூட்டம் ஒரு ஸ்பெஷலான இடத்தில் இருக்கிறார்களோ, who are these people who are on a special group? சிறைப்பட்டு தான் கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்தை வைத்த பீப்புள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், டேனியல் புத்தகத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுவதர்கள். அவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை விசேஷித்த இடத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருக்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்னை கர்த்தர் ஒரு விசேஷித்த இடத்தில் என்னை வைத்திருக்கிறார். என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், கட்டாயமாக கர்த்தருக்கு பயப்பட்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் இடத்தை எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த ஸ்பெஷல் இடத்துல வாழ்கிறோமா என்பது தான் கேள்வி. இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன, சூளையிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்பு வைக்கிறார், கெபி சிங்க கெபியிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிறார். தப்பு வைக்க மட்டுமல்ல, அந்த தேசத்திலே உயர்ந்த பதவிக்கு மெதுவாய் 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 உயர்த்தி வந்து ராஜாவுக்கு அடுத்த தருணத்தில் அந்த மனிதர்களை வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ வென் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் பயந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்களும், நீங்களும் ஒரு கிறிஸ்துவன் தான். அமங்ஸ்ட் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் யூஆர் ஆல்சோ கிறிஸ்டியன், பட் யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி கிறிஸ்டியன். இவர் சாதாரண கிறிஸ்துவன் அல்ல. நான் சபைக்கு போனேன், வந்தேன், என் பெயர் ஒரு கிறிஸ்துவ பெயராக இருக்கிறது, என் தாத்தா பாட்டி கிறிஸ்துவர்களாக இருந்தார்கள், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் முழு ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஒவ்வொரு நாட்டுக்களும் நான் சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்துவ கூட்டத்திற்குள்ளாகவே ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்களாம். அந்த கிறிஸ்டியன்ஸ் இடத்தில் கர்த்தரோட தயவும் கர்த்தரோட ஈவும் கர்த்தரோடைய நன்மைகளும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்குமா? தானியேல் புத்தகம் என்ன சொல்லுகிறது? இந்த நான்கு வாலிபர்கள் கர்த்தர் மேல் பயத்தை வைத்த நிமித்தமாக பிறர்கிடத்திலிருந்து தயவும் இரக்கத்தையும் கர்த்தர் அவளுக்கு தந்தாராம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், கர்த்தாவே நான் ஒரு விசேஷத்த இடத்துல இருக்கிறேன் சுவாமி, நான் ஒரு கிறிஸ்தியன்தான், ஆனால் கர்த்தர் நீர் என்னை ஒரு விசேஷத்த இடத்துல வைத்திருக்கிறீர், நான் என் வாழ்க்கையை நன்றாய் அதை நான் அறிவேன், யாருக்கும் இல்லாத தகுதியெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி, என்னோட கூட இருப்பவர்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கும் அவர்களிடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சுவாமி, தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் லார்ட் பிட்வீன் தெம், எனக்கு நன்றாய் தெரியும் கர்த்தாவே, உங்களுக்கு நான் பயந்த வாழ்க்கையை நான் வாழ்வது நிமித்தமாய், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நான் பயந்து வாழ்கிற நிமித்தமாய் கர்த்தர் என்னை ஒரு விசேஷத்தை இடத்துல வைத்திருக்கிறார் என்று நிச்சயமாக எத்தனை பேரால உங்களால சொல்ல முடியும்? ஹவு மெனி ஆஃப் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே திஸ்? யாரும் கை தூக்க வேண்டாம், உங்களை நான் சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும், எல்லாரும் அந்த சூழ்நிலையில தான் இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் ஒரு தனியான ஸ்பெஷல் இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சொல்லலாம், கர்த்தாவே நான் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தாவே உங்கள் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், கர்த்தாவே நான் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவன், நான் இந்த சபைக்கு ஒரு நான் ஒரு உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் கர்த்தர் பிள்ளை, நான் கர்த்தர் பிள்ளை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரின் கண்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளின் மத்தியில் ஒரு விசேஷத கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், உண்மையாகவே கர்த்தருக்கு பயத்தோடு வாழ்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லலாம், கர்த்தாவே உங்களுக்கு நான் பயத்தோடு வாழ்க்கையை வாழ்கிறேன். இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் எப்படின்னா, ஒரு காலையில் நீங்கள் எழுந்தீங்க என்றால், எனக்கு எத்தனையோ ஆயிரம் வேலையெல்லாம் இருக்குது, நம்ம கர்த்தர் தானே, அவர் பார்த்துப்பாரு, நான் இன்னைக்கு ஜபிக்கலைன்னா ஓகே, நான் இன்னைக்கு பைபிளில் படிக்கலைன்னா ஓகே, நான் ஒரு சண்டே சபைக்கு போகலன்னா ஓகே, கர்த்தர் தானே, அவர் என்ன என்ன அடிச்சா போட்டு போகிறாரு அப்படின்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வருகிறோம் பார்த்தோமா? அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னவென்றால், ஆமாம், நம் கர்த்தர் நல்லவர், ஆயிரம் ஆயிரம் முறை நம்மளை மன்னிக்கிறவர், மிகவும் தகப்பனை போல இரக்கம் உள்ளவர் தான் நம் தகப்பன், ஆனால் அது நிமித்தமாக நம் வாழ்க்கையை அவருக்கு பயமில்லாமல் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவர் அன்பு குறைவதில்லை, ஆனால் நாம் கர்த்தரை கனப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு சபையில், என் குடும்பத்தில் நான் ஃபேமிலி பெறார் இல்லை, இந்த நாளில் ஒவ்வொரு நாள் எனக்கு ஜபிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ்டர், எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு இந்த நேரம் செலவிடக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு சபைக்கு போகிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, எனக்கு எத்தனையோ ப்ரையாரிட்டி இருக்குது. ஆமாங்க, உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக ரீசன்ஸ் உண்டு, எத்தனையோ நீ சொல்லி கொண்டு வரலாம், ஆனால் உங்களோடைய இருதயத்தில் கர்த்தருக்கு ஒரு பயம் வைத்திருந்தீர்கள் என்றால் அவருக்கு நிச்சயமாகவே நீங்கள் கனம் செலுத்துவீர்கள். இந்த உலகத்தில் எந்த காரியமும் அந்த கனத்தை கீழே விழுவதற்கு விடவே விடாது. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் வில் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் கிவிங் தட் ஹானர் டு காட். எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும், என் கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னால் இயல்ந்தவரை, என்னால் முடிந்தவரை நான் கர்த்தருக்கு கனம் செலுத்தி கொண்டே நான் வருகிறேன், ஏனெனில் என் கர்த்தருக்கு நான் பயந்தவனாய் நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையை நன்மை செய்தவர் என் கர்த்தர், என்னை ஆசீர்வாதித்தவர் கர்த்தர், எனக்கு ஜீவனை தந்தவர் கர்த்தர், நான் மரண பாதையில் இருக்கும் பொழுது என்னை தப்பு வைத்தவர் என் கர்த்தர், என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தந்தது என் கர்த்தர், என் கணவனை தந்தது என் கர்த்தர், என் மனைவியை தந்தது என் கர்த்தர், என் குடும்ப குடும்பத்தை தந்தது என் கர்த்தர், எனக்கு பணத்தை கொடுப்பது என் கர்த்தர், என் வேலையை எனக்கு தந்தது கர்த்தர், நான் இருக்கிற இடத்தில் என்னை நிலையாய் நிற்பாட்டி வைத்திருக்குது கர்த்தரோடைய தயவே என்று உங்களோட இருதயங்களில் நன்றாய் அந்த எண்ணம் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படாமல் உங்களால் வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. நாம் கேட்கிறோம், அந்த கிறிஸ்தன் இது மாதிரி செய்கிறான், அவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க, இவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே, நம்ம இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கலாம், இப்படியெல்லாம் போய்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கொள்கிற செயல்கள். ஏனெனில் தெளிவாக எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு விசேஷத்த இடத்தில் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களை தனியாய் ஒரு விசேஷ இடத்தில் கர்த்தர் வைக்கிறார், உங்களை தப்பு வைக்கிறார், உங்களை உயர்த்துகிறார், உங்களை ஆசீர்வாதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சபையில் உங்களுடைய வாழ்க்கையின் முறையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முறை அப்படி என்றால், நான் ஏதோ கிறிஸ்துவ பேரை வச்சிருக்கிறேன், எனக்கு எப்போ முடியுமோ நான் கர்த்தருக்கு நான் கனத்தை செலுத்துவேன், என்னால் எப்போ செய்ய முடியுமோ நான் செய்வேன், என் வாழ்க்கையில் இத்தனை ப்ரையாரிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த ஹோல் லிஸ்ட்டில் கர்த்தரும் ஒருவர் என்று நீங்கள் வைத்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீரா, இல்லை உங்கள் வாழ்க்கை கர்த்தரே என்று நீங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி ஒரு சாதாரண கேள்வி கிடையாது. ஒரு பாஸ்டராய் நின்று இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஒரு சாதாரண காரியமே இல்லை. நான் கிறிஸ்துவன் என்று இன்றைக்கு சபையில் யாரெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று? அப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். If you say, Lord, I'm living my life pleasing to you, I fear you, Lord, there will be a difference. You will not compromise with God. கர்த்தருடைய நேரத்தை செலவழிக்க காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஃபாஸ்டிங்கள் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஜபங்கள் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சபை போவது எனக்கு முக்கியமானது என்ற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் வரும். கர்த்தாவே, உங்களுக்கு நான் இதை செய்வோம், கஷ்டப்படுவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். யாரோ ஒரு மனிதன் கஷ்டப்பட்டிருக்கார், நான் குடும்பத்தில் கஷ்டப்பட்டவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவாத கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சீ, இந்த புக் ஆஃப் திமத்தி, திமத்தி 1வது திமத்தியில் பால் திமத்திக்கு எழுதுகிற ஒரு கடிதத்தில் 5வது அதிகாரத்தில் அவர் திமத்தியை பார்த்து சொல்கிறார். அந்த அறிவுரை திமத்திக்கு கொடுக்கும்போது பால் சொல்கிறார், எவன் தன் சொந்தக்காரன் கஷ்டப்படுவதை பார்த்து உதவி செய்யாமல் போகிறானோ அவன் அவனுடைய விசுவாசத்தை இழந்தவன் என்று பால் சொல்கிறார். வாட் இஸ் பால் சேயிங்? த மேன் ஹூ சீஸ் சம்மன் இன் இஸ் ஓன் ஃபேமிலி ஸ்ட்ரகிளிங்ஸ் அண்ட் டசன்ட் ஹெல்ப் இஸ் ஈக்குவல் டு அன் அன்பிலீவர், விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் யாராவது நீ உட்கார்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருப்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த குடும்பமா, அவங்களுக்கு நல்லா வேணும், இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சாங்களே, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் என்று யாராவது இன்றைக்கு சபையில் நீங்கள் உட்கார்ந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்னவென்றால், அப்படி நீ செய்து கொண்டிருந்தால் இந்த வேதத்தின் அடிப்படையில் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் படியில் நீங்கள் அவ்விசுவாசிகள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் அப்படி இங்கே உட்கார்ந்திருக்கிறீங்க? கஷ்டப்படுவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யூ சீ பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங், வெளியே இல்லை, உங்கள் சொந்த குடும்பத்தில் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இன்றைக்கு சபையில் யாராவது இருந்தீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு நீங்கள் பயப்படாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நீங்கள் பயந்தவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கரத்தை நீட்டி உங்களுக்கு இல்லை என்று இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். உதவி செய்து பாரையா, உதவி செய்து பாரு. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் முறை பிரதிபலிக்கிற முறைக்கு கம்பேரிசனே இருக்காது. உதவி செய்து பாரு. ஏன்னா அதுதான் கர்த்தர் வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ செய் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை ஆசீர்வாதிக்காமல் கர்த்தர் எப்படி இருப்பார்? ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் நாம் எழுந்திருக்கிறோம், ஒரு நாள் இன்றைக்கு தான். இன்றைக்கு எத்தனை பேர் எழுந்து காலையில் கர்த்தருடைய சமூகத்தர் முன்பாக நேரத்தை செலவழித்து இன்றைக்கு சபைக்கு வந்தீர்கள்? ஹவு மெனி ஆஃப் யூ இன் சர்ச் டுடே? பிஃபோர் யூ கேம் டு சர்ச் டுடே, யூ ஸ்பெண்ட் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சபையாய் கூடுவது, ஒரு குடும்பமாய் கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வது ஒரு விஷயம். ஆனால் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு ஒன்று இருக்குங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில். எத்தனை பேர் இன்றைக்கு, நான் இன்றைக்கு சபைக்கு போகிறேன், அந்த சபையில் நான் போக போகிறேன், அந்த சபையில் நான் கலந்து போகிறேன். ஐம் கோயிங் டு பார்ட்டேக் இன் த சர்வீஸ், ஸோ ஐம் கோயிங் டு செட் மை ஹார்ட் ரைட் வித் காட். கர்த்தருக்கு முன்பாக என் இருதயத்தை நான் சரி செய்ய போகிறேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்கு அந்த நேரத்தை செலவழித்து வந்தீர்கள்? யாரும் கரத்தை தூக்க வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு சபையில் நான் எழுந்தேன், எத்தனையோ காரியம் இருந்தது, நான் சமைக்க வேண்டியது இருந்தது, செடிக்கு தண்ணி ஊற்றுவதற்கு இருந்தது, எத்தனை பேண்ட் ஷர்ட்டை நான் அயன் பண்ணணும், எத்தனை நீங்கள் எத்தனை காரியம் வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் இஃப் யூ டிட் நாட் ஸ்பெண்ட் டைம் டுடே, இன்றைக்கு கர்த்தரோடு சமூகர் முன்பாக நீ நேரத்தை செலவழிக்காமல் இன்றைக்கு நீ சபைக்கு வந்திருந்தா என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். யூ டிஸ்ஹானர் காட். ஹல்லேலூயா. அம் ஐ மேக்கிங் சென்ஸ்? என்னுடைய செய்தி இன்றைக்கு ஒரு கஷ்டமான செய்தி தான், ஆனால் அதுதான் தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம். இந்த 4 நபர்களை வாழ்நாள் முழுவதும் இவர்களை குறித்த கதை கேட்டிருக்கிறோம். கேட்டு 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 இப்போலாம் அந்த 4 நபர்களை கதை கேட்டால் இதுதானே, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விழுகிறோம். அது எழுதப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ராஜாவின் தலைமை வேலைக்காரன் ஒரு வித்தியாசத்தை இந்த மனிதர் மத்தியில் பார்க்கிறார். He sees a difference. They have some kind of knowledge. ஆங்கிலத்தில் அது மிக அழகாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, gifted with knowledge. அவர்களுக்கு அந்த ஞானம் ஒரு பரிசாய் தரப்பட்டதான் அந்த மனிதர்களுக்கு. அதை இவன் பார்க்கிறான். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று நமக்கு வேதத்தில் பரிசுத்தாவியன தெளிவாக காட்டுகிறார். அவர்கள் புத்தகத்தை படித்த ஞானத்தை சம்பாதிக்கவில்லை, கர்த்தருக்கு அவர் பயந்தவர்கள். எதுக்கு பயந்தார்கள்? என் ஜீவன் போனாலும் நான் கர்த்தரை நான் விடுவதில்லை, எந்த ஜீவனை போனாலும் நான் கர்த்தரை வணங்காமல் இருக்கவில்லை என்ற ஒரு அவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்தார்கள். மரண தருணத்தில் இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதனையே அவர்கள் அனுப்பி அவர்களை தப்பு வைக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை அந்த தீச்சூளையிலிருந்து தப்பு வைக்கிறார். தானியலை, இந்த சிங்க கெபியில் போட்ட தானியலை நன்றாக எழுதியிருக்கு. 2 இடங்களிலும் வேதத்தில் தெளிவாய் போட்டிருக்கிறது, தன் தூதனை அனுப்பி தப்பு வைத்தார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அந்த தூதர், தி ஏஞ்சல் தட் வாஸ் வித் டேனியல், தி ஏஞ்சல் தட் வாஸ் வித் ஷாத்ராக் மேஷாக் அண்ட் அபேத்நேகோ வாஸ் நோ ஒன், இட் வாஸ் தி தியோஃபனி. தியோஃபனி என்றால் கர்த்தரே பழைய ஏற்பாட்டில் அந்த இடத்தில் இருந்தார் என்று சொல்கிறார். இதற்கு அர்த்தம் என்னங்களா? அப்பா என்னோட இருங்க, என்னோட கூட வாங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வாதித்து தாங்க, இந்த இடத்துல என்னோட இருங்கப்பான்னு எத்தனை பேர் நீங்கள் ஜபிக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ப்ரேயிங் சச் எ ப்ரேயர், லார்ட் பி வித் மீ, என் கூடவே இருங்க. என்ன, உன்னோடைய கூட உன் கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு கர்த்தருக்கு இருக்கிற பயம் எங்கே? Where is the fear of the Lord in your life? If you want the Lord to be un vaalkai nee nenaitha idu pothe nee vaalndu kondirpai or christuvin endru nee solli kondirpai nee nenaithadellam nee pannikondirpai kartar mathil nee compromise seiva idhukku enakku neram illai idhai seiya neram illai anal kartar unukku pakkathil vandha thoonai nirkkum endru edhirpaarpadhu jayama sir ayya ungalidathil dhaan naan pesugiren kartarukku bayapaduvathu ovvoru christanukkum adipadai. நீ கர்த்தருக்கு பயந்துதான் உன் வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்கள் இருக்காது. நீ கெட்டதை செய்யும் பொழுது உன் இருதயம் குத்தி குத்தி காம்பிப்பும். இது நீ செய்யக்கூடாது, நீ தெய்வ பிள்ளை, நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த ஜனம் நீ என்று உன்னால் இருக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் ஐ எம் சாரி டு சே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயம் அல்ல, சபைக்கு வந்து போவது கிறிஸ்துவம் அல்ல, சபைக்கு வந்து நான் ஒரு பாட்டை பாடினேன் என்றது இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. The fear of the Lord is the character of every true Christian. Hallelujah. கடைசியாக உங்களிடத்துல நான் சில கேள்விகளை நான் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் வருகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துக்கம் வருகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கிறீங்க? அந்த சந்தோஷம் எதால் உங்களுக்கு வருகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் வந்தால் அது எதற்காக வருகிறது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி, நான் சந்தோஷமாக இருக்கேன் என்றால் எதால் வருகிறது? நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன், என்னை யாரும் எதை செய்ய முடியாது என்று எதற்காக வருகிறது? நான் கேட்ட கேள்வி சாதாரண கேள்வியாக உங்கள் காதுகளுக்கு எட்டும், ஆனால் நான் கேட்குற கேள்வியோ மிக ஆழமான கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவது என்ன ஐயா? உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் கொண்டு வருவது என்ன ஐயா? இதில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன நிகழ்வு நடைபெறுகிறது? இந்த 4 வாலிபர்களை கொண்டு வந்து ராஜாவோட அரண்மனையில் வைக்கிறார்கள். ராஜான் அரண்மனையில் வைத்து ராஜாவோட டேபிள் இருக்கிற சாப்பாடை இந்த மனிதர்களுக்கு கொடு என்று ராஜா கட்டளை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் சொல்வார், ஐயா அந்த ராஜாவோட சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு வெறும் நீ காய்கறி மட்டும் குடியா போதும்ன்ட்டு. வேலைக்காரன் சொல்கிறார், நீ காய்கறியை மட்டும் சாப்பிட்டேன்னா ஒரு மாதத்தில் நீ மெலிஞ்சவனாக இருப்ப, ராஜா பார்த்து என்னுடைய தலையை வெட்டி விடுவார் என்று. இதை தான் எழுதியிருக்கேன் டேனியல் புத்தகம் ஒன்று. அதற்கு டேனியல் சொல்கிறான், 10 நாள் நீ வித்தியாசமாக என்னை வச்சு பாரியா, 10 நாள் நான் வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்றேன்ட்டு. அதை மாதிரி 10 நாள் இவர்கள் காய்கறி மட்டும் சாப்பிடுகிறார்கள். 4 பேர் 10 நாளுக்கு பிறகு வந்து பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாரை விட இவர்கள் வேதத்தில் எழுதியிருக்கு புஷ்டியாக இருந்தார்களாம், முகக்கலை இருந்ததாம் இவர்கள் இடத்துல. என்னவா இருந்ததா, அவர்களை விட எல்லாம் இவர்கள் புஷ்டியாக இருந்தார்களாம், இவர்கள் இடத்துல ஒரு முகக்கலை இருந்தான். இதற்கு அர்த்தம் என்னங்க, காய்கறி சாப்பிட்டா நம்ம புஷ்டியாக இருப்போம், காய்கறி சாப்பிட்டா நம்ம முகையில் ஒரு கலை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? டி யூ திங்க் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1 இஸ் டீச்சிங் யூ டு ஈட் வெஜிடபிள்ஸ்? இதை தான் டேனியல் சாப்டர் 1 சொல்லுதா, கறியெல்லாம் சாப்பிடாத, வெறும் காய்கறி மட்டும் சாப்பிடு, உன் மூஞ்சியில் ஒரு பிரகாசம் இருக்கும், நீ நல்ல பலனாக இருப்ப. அதுவா டேனியல் சொல்லுது, என்னையா சொல்லுது? நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் தானே, இந்த காரியத்தை படிச்சிருக்கிறோம். டேனியல் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வெறும் காய்கறியை மட்டும் நான் சாப்பிடுவேன், 10 நாளுக்கு அப்புறம் அவர் புஷ்டியாக இருந்தானோ முகத்தில் ஒரு கலை இருந்ததான். எதற்கியா அந்த புஷ்டியும் முகத்தில் கலையும் அந்த மனிதருக்கு வந்தது? Why did it come? Have you ever questioned that? ஒன்று இருக்கலாம், காய்கறி சாப்பிட்டா வரும்ட்டு, வெறும் காய்கறி சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஒரு வாரத்துக்கு புஷ்டியாக இருக்குமா? உங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்த பையனா, உங்கள் மூஞ்சில் ஒருவர் மூஞ்சிலும் கலையும் இருக்காது. ஏன்னா பிரியாணின்னா தான் உங்கள் மூஞ்சிலாம் கலையை வரும். அதை நல்லா நான் நினச்சிருக்கேன். நம்ம சேர்ச்சில் என்ன செய்கிறோமோ இல்லையோ, சாப்பாடுக்கு மிகவும் நம்ம பிரயாசம் எடுப்போம். எதை பற்றி பிளான் பண்ணுறோமோ இல்லையோ, சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா உட்காந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் மீட்டிங்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம் தானே ஐயா. இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடக்கப்பட்டு தானியேல் 1வது அதிகாரத்தில் எழுதினதில் இந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். தானியேல் சொல்கிறார், ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், 10 நாள் வெறும் நான் காய்கறியை நான் சாப்பிடுவேன், 10 நாளுக்கு அப்புறம் நீ வந்து பார், நான் புஷ்டியாக இருப்பேன், என் முகத்தில் ஒரு கலை இருக்கும். அந்த முகத்தில் கலையும் அந்த புஷ்டியும் இவனுக்கு எப்படி வந்தது, இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடைசியாக நான் முடித்து விடுகிறேன். இன்றைக்கு பைபிள் ரீடிங் படிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் கேட்குற மாதிரி இன்றைக்கு உங்களை நான் குத்தி கேட்கப் போகிறேன். எத்தனை பேர் இங்கே முன்பாக வந்து பைபிள் ரீடிங்கை படிக்கும் பொழுது உங்களுடைய வேதங்களை நீங்கள் திறந்து அவர் படிக்கிறாரே அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் அதை கவனிப்பேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு கவனித்தீர்கள்? யாரும் கை தூக்க வேண்டாம். நான் கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வி. யாருடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது? உங்களுக்கும் எனக்கும் எழுதின வார்த்தைகள். இது சாதாரண வார்த்தைகளில் நாம் சொல்லுவோம் ஜபிக்கும் போது, கர்த்தாவே உங்களோட வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்கள் வார்த்தையில் 2 கற்குள்ள பட்டயம் போன்றது கர்த்தாவே, அது போனால் திரும்ப வாய்க்காமல் வராது என்று பயங்கரமாக நம்ம ஜபத்திலலாம் சொல்லுவோம். எல்லாம் கர்த்தர் அங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துருப்பார், இவங்க எஃபெக்ட்டுக்கெல்லாம் இதை சொல்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே என்னுடைய வார்த்தையை இவர்கள் புரிந்து சொல்கிறார்களாம், கர்த்தர் ஒருவரை நினைத்து பார்த்துருக்கலாம். அது போன்று இன்றைக்கு பைபிள் ரீடிங்கை படிக்கும் பொழுது எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் கவனித்தீர்கள்? யாரும் கை தூக்க வேண்டாம், உங்களை யாரையும் நான் கை தூக்கம் சொல்ல போவதில்லை. 3வது பைபிள் ரீடிங்கில் ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை பேசினவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனிதன் அல்ல, அந்த காரியத்தை பேசினவர் இயேசுவே பேசினார். தன் சுற்றி இருப்பவர்களை பார்த்து அவர் பேசினார். லூகா புத்தகம் 7வது அதிகாரம் 35வது அதிகாரம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 7 வெர்சஸ் 35, அதில் கர்த்தர் சொல்லுகிறார், பட் விஸ்டம் இஸ் ப்ரூவன் ரைட் பை எ சில்ட்ரன், ஞானமானது அதன் குழந்தைகளால் நீதியுள்ளதென்று நிரூபிக்கப்படும். வாட் இஸ் த லார்ட் சேயிங்? பட் விஸ்டம் இஸ் ப்ரூவன் ரைட் பை ஹர் சில்ட்ரன். இந்த வசனம் கேட்பதற்கு ஒரு சாதாரண வசனமாக இருந்தாலும், இந்த வசனம் சிறு வார்த்தைகள் உள்ள வசனமாக இருந்தாலும், இந்த வசனத்தை பேசினவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சர்வவல்ல தேவன், என் சொந்த இரட்சகன் இயேசு அப்பா பேசின வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார், விஸ்டம் இஸ் ப்ரூவன் ரைட் பை ஹர் சில்ட்ரன், ஞானம் அது அதன் குழந்தைகளின் நீதியுள்ளது என்று நிரூபிக்கப்படுகிறதாம். உங்களிடத்தில் ஞானத்தின் குழந்தைகள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் த சில்ட்ரன் ஆஃப் விஸ்டம்? நான் கேட்குற கேள்வி ஒரு ஜோக்கான கேள்வி இல்லை, நான் கேட்குற கேள்வி மிகவும் ஒரு சீரியஸான கேள்வி. நீங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, அதுக்கு தானே நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஞான பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு இந்த 2 பிள்ளை இருக்குது, இவங்க 2 பேருக்குமே ஞானம் இல்லை பேசுவார், இவங்க மக்குங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நான் பேசுறது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த பிள்ளைகள் இல்லை, இந்த இடத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஞானம், த விஸ்டம் இஸ் ப்ரூவன் ரைட் பை அவர் சில்ட்ரன், ஞானம் அது அதன் குழந்தைகளால் நீதியுள்ளதென்று நிரூபிக்கப்படுமா? உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் ஞான பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள்? ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா சொல்லுங்கள் ஐயா, ஒரு ஹலலூயாவது சொல்லுங்கள் ஐயா. எத்தனை பேர் ஞான பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு கிறிஸ்துவன் வாழ்க்கையிலையும் ஞான பிள்ளைகள் இருக்கணும். யூ நோ வாட் இட் மீன்ஸ், வென் யூ ஹாவ் த ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உனக்கு ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையின் முறையில் தெரியும். அந்த வாழ்க்கையின் முறையை தான் கர்த்தர் இங்கே பிள்ளைகள் என்று சொல்கிறார். யூ சி வாட் த லார்ட் இஸ் சேயிங், ஹி சேயிங் வென் யூ ஹாவ் விஸ்டம், விஸ்டம் இஸ் ப்ரூவன் ரைட் பை சில்ட்ரன். அந்த ஞானத்துக்குரிய செயல்கள் செய்யும் பொழுது எப்படி ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்கிறார்களோ, இது அப்படிப்பட்ட ஒரு வசனம். ஆவிக்குரிய கனிகள் என்று நம்ம எல்லாரும் நல்லா நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்தில் ஞானம் வைத்திருக்கவனும் சில கனிகளை வருவானா? ஆனால் இந்த இடத்தில் கனிகள் என்று சொல்லவில்லை, பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், இன்றைக்கு உங்களுடைய முகத்திலெல்லாம் ஒரு முகக்கலை எத்தனை பேருக்கு இருக்குது? யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. 2 நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன், 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன். எத்தனை பேருக்கு முகக்கலையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ, இந்த வேதத்தில் எழுதியிருக்கு, தானியலும் ஷாத்ராக் மேஷாக் அபிஷேகமும் 10 நாட்களுக்கு பிறகாக அவர்கள் இடத்துல ஒரு முகக்கலை இருந்ததாம், அவர்கள் புஷ்டியாக இருந்தார்களாம். இன்றைக்கு சபையில் முகக்கலையோடு எத்தனை பேர் வந்து உட்காந்துரு? ஃபஸ்ட்டு நான் வத்தவங்களை மேக்கப்லாம் போட்டு வந்தேன், அதை தான் நீங்கள் கேட்குறீங்களான்னு சொல்கிறீங்களா? ஐயா, நான் மேக்கப்பை குறித்து கேட்கவில்லை, உங்களுடைய முகத்தில் முகக்கலை இருப்பவர்கள் யார்? ரசி மூஞ்சி மடிக்கிறார். நான் கேட்குற கேள்வி ஒரு சாதாரண கேள்வியாக இருக்கும், ஆனால் மிகவும் முக்கியமான கேள்வி. எத்தனை பேர் முகக்கலையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் முகக்கலையை கொண்டு வருது என்ன? திடீர்னு யாருனா, பிரதர் இந்த 10,000 வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம உஞ்சில் ஒரு முகக்கலை வரும், வரும் தானே? இல்லை வேலையில் கொடுத்து சொல்கிறாங்க, நீ 10 நாள் லீவ் தான் போட்ட, அதுவும் நீ பொய் சொல்லி பொய் சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ சிக் லீவ்லாம் போட்டேன், அதெல்லாம் நான் கண்டுக்கல, உனக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உஞ்சில் என்ன வரும்? முகக்கலை வரும். நம்மளை குறித்து அந்த பிரதரா அவர் சூப்பர் ஆச்சா, அவர் வந்து பாடினான்னா இனிமையாக இருக்குமே குரல், அது கழுத குரல் மாதிரி இருக்கும், எனக்கு தெரியும் குரல் கழுத குரல் தான், ஆனால் இனிமையாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மூஞ்சியில் ஒரு முகக்கலை வரும். சில சமயம் நம்ம முகத்தில் ஒரு முகக்கலை வரும், எத்தையோ தேடி ஈதி சென்று அதை நம்ம அடைந்த போது முகக்கலை வரும். சிலருக்கு வினோத்தர் கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு முகக்கலை வரும். எத்தனை பேருக்கு அது மாதிரி முகக்கலை வந்திருக்கு? வந்திருக்கு தானேயா? நான் சொல்லுவது வாழ்க்கையை நடக்கிற ஒரு முறை தானே, அவனுக்கு வேணும் அப்படின்னு உங்கள் முகத்தில் ஒரு கலை வரும். அப்படிப்பட்ட முகக்கலை வந்திருக்குதா யாருக்கா? வச்சு வாழ்க்கையில் வந்திருக்கு தானேயா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட முகக்கலை இல்லை, மிகவும் மிகவும் பிரயாசனப்பட்டு காத்திருந்து ஏதோ ஒரு பொருளை பெடும் பொழுது ஒரு முகக்கலை வருகிறது. இந்த இடத்தில் எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளால் உங்களோட முகத்தில் முகக்கலை வந்திருக்கிறது? ஹவு மெனி ஆஃப் யூ இன் யோர் கிறிஸ்டியன் லைஃப், நீங்கள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை 20 வருஷமா 30 50 60 எத்தனையோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துடுங்க, அந்த 60 வருஷமோ அந்த 50 வருஷமோ நான் வாழ்ந்த இந்த வருடங்களிலெல்லாம் இந்த காரியங்களிலெல்லாம் என் முகத்தில் முகக்கலை என் கர்த்தர் கொடுத்தார் என்று எத்தனை பேராலும் சொல்ல முடியும்? ஹவு மெனி ஆஃப் யூ கேன் சே? த க்வெஸ்டன் ஐ எம் லேண்டிங் பிஃபோர் யூ இஸ், டேனியல் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கும் சுற்றி இருந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் என்ன? கர்த்தருடைய ஞானம். அந்த ஞானத்தில் சொல்கிறார், நீ இன்னொரு கடவுளுக்கு பலி கொடுத்த சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். இந்த மனிதர் அறிந்திருக்கிறார்கள், இந்த நபுக்கர்நேசரி சமைச்சப்படுகிற சாப்பாடு அவர்கள் வணங்குகிற தெய்வத்தின் முன்பாக வைத்த சாப்பாடு, அதை நான் சாப்பிட மாட்டேன், என்னை நான் தீர்த்தப்படுத்த மாட்டேன் என்று இந்த மனிதர்கள் தீர்மானித்தார்கள். தீர்மானித்ததிலிருந்தும் வெறும் காய்கறிகளை சமைத்து இவர் முகத்தில் முகக்கலையும் புஷ்டியும் யார் யார் கொடுத்தாரு? ஹூ கேவ் தெம் த லுக் ஆன் தேர் ஃபேஸஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த்? கர்த்தர் அவர்கள் தந்தார். காய்கறி சாப்பிட்டனாலே என் முகம் பிரகாசம்னு யாரும் சொல்லிடக்கூடாது. காட் கேவ் தம் தட். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உன்னுடைய முகக்கலை யார் இடத்துலேருந்து வரும்? கர்த்தர் இடத்துலேருந்து வரும். யா பணம் கிடைத்ததுன்னு உனக்கு வராது, அந்த டெம்பரரியாக முடிந்து போவோம். யாரோ கஷ்டப்படுறதுனால நீ பயங்கர சந்தோஷத்தில் முகக்கலை வந்ததா 2 நாள் தான் இருக்க, 3வது நாள் அந்த கஷ்டம் உன் வாழ்க்கைக்கு வரும். முகக்கலை நான் இதை சாதித்தேன், அதை சாதித்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், ஒரு காரியம் வாங்கினேன், வீடை வாங்கினேன், என் பிள்ளை இந்த கல்லூரியில் இடம் பெடுத்தால் என்றால் உன் வாழ்க்கையில முகக்கலை வந்தது என்றால் அந்த முகக்கலையெல்லாம் ஒரு ஆர்டினரி முகக்கலை. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஒரு ஞானத்தை நீ பெறுகிறாய். அந்த ஞானம் உன் வாழ்க்கையை நீ அப்ளை செய்யும் பொழுது அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடைபெறும். கர்த்தரே உன்னோடு கூட நிற்பார். சிங்க கபிலிருந்து உன்னை தப்பு வைப்பார். சூளை தீச்சூளையிலிருந்து உன்னை தப்பு வைப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் பிறரோக்கு உனக்கும் வித்தியாசம் இருக்குது என்று கர்த்தர் உன் வாழ்க்கையில் காண்பிப்பார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். உன் முகத்தில் ஒரு கலை வரும். உன்னோட உடம்பில் ஒரு புஷ்டி வரும். அது கர்த்தர் தருகிறதாக இருக்கும். அது தருகிறதை பிறர் பார்த்து வியந்து போவார்கள். அல்லேலூயா. இதுவே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மானிதனின் அடையாளம் ஐயா. அதுதான் புத்தகம் டேனியல் புத்தகம் ஒன்று தெளிவாக உதாரணங்களோடு தெளிவாக எழுதப்பட்ட ஒரு விஷயம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை இன்றைக்கு சபையில் கர்த்தருக்கு பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தீர்கள் என்றால், இல்லை அறிந்து அதை மறந்து போனீர்கள் என்றால், டுடே இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். இன்றைக்கு ஒரு திருப்பு முறை உங்கள் வாழ்க்கையில். 2025 மார்ச் இன்றைக்கு 9வது தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறை. இனி உங்கள் வாழ்க்கையே கர்த்தருக்கு பயம் இல்லாமல் வாழ்வதில்லை என்று யாரெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ, உங்களுக்கு இரண்டு காரியங்கள். இந்த உலகத்தில் நீர் ஆசீர்வாதிக்கப்படுவாய். உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டது என்ற தெளிவு உனக்கு வரும். மோசே எழுதினை போல பரலோகத்தில் கர்த்தர் சென்று உனக்காக நான் இடம் நான் தயாராகி நான் செய்து வைத்திருக்கிறேன் என்று இந்த உலகத்தை நீ விட்டு கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது நித்திய ஜீவனை கர்த்தர் உனக்கு பரிசாய் தருவார். ஹல்லேலூயா.